அனைவருக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய அட வீட்டுக்கு வீடு வாசப்படி வேண்டும் என்ற அனுபவக் கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை 2024 வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. உரை சித்திரம் அட வீட்டுக்கு வீடு வாசப்படி வேண்டும். எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. கிழக்கு வாசல் படத்திற்கு வாலியவர்கள் எழுதிய பாடல் ஒன்று நினைவில் வந்தது. அட வீட்டுக்கு வீடு வாசற்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளக்கதி வேணும், தல வாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தரிகிட தரிகிட ததிங்கிடத்தோம். நாட்டுக்கு எல்லை, வளவுக்கு வேலி, வீட்டுக்கு சுவர், கதவு, வாசல் என்பது போல குழந்தை வளர்ப்புக்கு கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியமானவையாகும். பாத்தி கட்டப்பட்ட பயிர், வேலி போடப்பட்ட தோட்டம், எல்லைகள் போடப்பட்ட அன்பு, கட்டுப்பாடான குழந்தை வளர்ப்பு என்பன ஆரோக்கியமானவையும் அவசியமானவையும் ஆகும். எல்லை போடுவதென்பது ஒரு கலை. கட்டுப்பாடுகள், எல்லைகள், விதிமுறைகள் என்பன குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான அம்சங்களாகும். அன்பு என்பதை குழந்தை வளர்ப்பில் இதயம் எனக் கொண்டால், கட்டுப்பாடு என்பது முதுகெலும்பு போன்றது எனக் கொள்ளலாம். வீட்டில் உடுப்புகள் அல்லது பொருட்கள் ஒழுங்கின்றி இருந்தால் அவற்றை பாவிப்பது சிரமமாக இருக்கும். அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்தால் தெளிவாக அழகாக பாவிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அவ்வாறே கட்டுப்பாடுகள் உள்ள குழந்தை வளர்ப்பும் பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இலகுவாக இருக்கும். தப்பு எது சரியது என்பதை புரியவும் கட்டுப்பாடுகள் உதவுகின்றன. யார் யார் எவரவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் உணர முடியும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, இருக்குமிடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது என்ற கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இந்த கருத்துக்கு விளக்கம் கொடுப்பதாக அமைகின்றது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு பாடசாலையிலும், ஒவ்வொரு நாட்டிலும் சில சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கும். களவு, கொலை, கொள்ளை என்பனவற்றை தடுப்பதற்கு இச்சட்டங்கள் உதவி புரிகின்றன. குழந்தைகள் நல்லது கெட்டது தெரிந்து வளர்வதற்கு இந்த கட்டுப்பாடுகளும் எல்லைகளும் உதவுகின்றன. இரவு வரும் பொழுதுதான் பகலின் அருமையும், பகல் என்ற ஒன்று இருந்தது என்பதும் நமக்கு புரிகின்றது. வீட்டில் பெரியவர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து சமைப்பது, வீடு பெருக்குவது, உடுப்புகளை தோய்ப்பது, எடுத்த பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது, சத்தம் போட்டு கத்துவது, கெட்ட வார்த்தை சொல்லல், ஒருவரை ஒருவர் திட்டாதிருப்பது அல்லது அடிக்காமல் இருப்பது போன்ற நடைமுறைகள் எழுதப்படாத சட்டங்களாக வீடுகளில் இருப்பதை நாம் அறிவோம். ஒரு வீடு வீடாக இருப்பதற்கும், உறவுகள் அன்பாக இருப்பதற்கும், பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு இப்படியான சட்டத்திட்டங்கள் உதவுகின்றன. மேலும் தத்தமது வீடுகளில் மட்டுமல்லாது வேறு இடங்களிலும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் வேறு ஒருவரது வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு வாசலில் நிற்போம், பின்பு வரவேற்பு அறைக்கு அழைத்து செல்லப்படுவோம். மாறாக அந்த வீட்டின் படுக்கை அறைக்கோ சமையல் அறைக்கோ நாம உடனடியாக உள்ளிட மாட்டோம். அத்தகைய கட்டுப்பாடுகளும் எல்லைகளும் நம்மையும் நம் குழந்தைகளையும் சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்க உதவுகின்றன. ராஜா யார், மந்திரி யார், தலையிருக்க வாலாடுது என ஒரு பழமொழி நமது மூத்தவர்கள் சொல்ல நாம் கேட்டிருப்போம். குடும்பத்தின் நிர்வாகத்தில் யார் யாருக்கு அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன என்பது மிக முக்கியமான விடயமாகும். அத்தகைய அதிகார பரவலாக்கத்தின் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே மரியாதையும் அன்பும் பரிமாறப்பட்டு நல்ல நிர்வாக கட்டமைப்பு உருவாகும். அப்பாவின் கடமைகளும் உரிமைகளும் அதிகாரமும் இப்படித்தான் இருக்கும் என்ற தெளிவான புரிதல் பிள்ளைகளுக்கு இருப்பது அவசியமாகும். அவ்வாறே அம்மாவின் அதிகாரமும் அதற்கான மரியாதையும் எவ்வாறு இருக்க வேண்டுமென பிள்ளைகள் புரிந்திருப்பது மிக மிக அவசியமாகும். சில குடும்பங்களில் அப்பாவின் தலைமை இருக்கும், சில குடும்பங்களில் அம்மாவின் தலைமை இருக்கும். ஆனால் வீட்டின் சிம்மாசனம் என்னிடம் உள்ளது, அதனால் நானே ராஜா நானே ராணி என்ற நிலையில் அப்பாவை அம்மா மட்டம் தட்டி மரியாதை இல்லாது நடத்துவதோ அம்மாவை அப்பா மரியாதை இல்லாது நடத்துவதோ தப்பாகும். இப்படி நடப்பதனால் குழந்தைகள் வீட்டில் எவர் அதிகாரத்தில் உள்ளார்களோ அவர்கள் பக்கம் சார்ந்திருந்து மற்றவரை மரியாதை இல்லாமல் நடத்துவார்கள். அப்பாவா? அவர் அப்படித்தான். அம்மாவா? அவாக்கு என்ன தெரியும் என்பன போன்ற வசனங்களை குழந்தைகள் பேசுவதை கேட்டிருப்போம். இத்தகைய சிந்தனைகள் ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டியெழுப்பாது, மாறாக குடும்ப நிர்வாகத்தில் குழப்பம் நிறைந்துவிடும். அதனால் பிள்ளைகளுக்கு தெளிவின்மை உண்டாகும், மரியாதை அன்பு எல்லாம் தொலைந்து போகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாத்தா பாட்டி மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி போன்ற உறவுகளுக்கு எவ்வாறு மரியாதை கொடுத்து நடத்துவது என்பதை பிள்ளைகள் நம்மிடம்தான் கற்றுக்கொள்கின்றனர். அம்மா குடும்பத்துடன் ஒரு விதமாகவும் அப்பா குடும்பத்துடன் ஒரு விதமாகவும் வேறுபாட்டுடன் பழகும் ஒருவித அரசியலை பிள்ளைகள் பெற்றவர்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்கின்றனர். அம்மா என்ன சொன்னாலும் கேட்டு அதுவே வேதவாக்காக வாழும் குழந்தைகள் தப்பான கருத்துக்களை தாயார் கூறினாலும் அது சரியானது என்றே நம்புவார்கள். காரணம், குழந்தைகளை தாலாட்டி தூங்க வைப்பது தாயின் கடமையாக காலம் காலமாக இருக்கின்றது. குழந்தையின் மூளையானது தூக்க நிலைக்கு போகும்போது அதன் ஆள் மனதை திறந்து விடுகின்றது. அந்த நேரத்தில் தாய் சொல்வது அவர்களுக்கு வேத வாக்காகும். அப்படி வளர்ந்த குடும்பத்தில் தந்தையை பற்றி தாயார் கூறும் புகார்கள் பிள்ளைகளை தந்தையின் எதிரிகளாக ஆக்கிவிடுவதுண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தந்தை தம்மை விட்டு பிரிந்த பின்பும் அவரை புரியாதவர்களாகவே இருப்பார்கள். விவாகரத்தான குடும்பங்களில் பிள்ளைகள் அவ்வாறு பந்தாடப்படுவதுண்டு. அப்பாவை பற்றிய அம்மாவின் குற்றப்பத்திரிகைகள், அம்மாவை பற்றிய அப்பாவின் குற்றப்பத்திரிகைகள் என்பன பிள்ளைகளின் மனதில் பசுமரத்தாணி போன்று பதிந்து விடுகின்றன. வீடு வீடாக இருக்க வேண்டுமானால் மரியாதை கட்டுப்பாடு அன்பு புரிதல் என்பன தெளிவாக அமைந்திருத்தல் அவசியமாகும். கட்டுப்பாடுகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது? ஒன்று, நாம் நமது குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகளை பழக்குவதற்கு முன்பு நாம் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி கோபப்பட்டு கத்தி குளறி அடித்து திட்டி நம் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை பழக்கலாம் என நினைப்பது தவறு. அடிப்பதனால் பயத்தை உண்டாக்கலாம், ஆனால் மரியாதையை உண்டாக்க முடியாது. நாம் அடித்தும் கத்தியும் சொல்லும் பொழுதும் அவர்களது மூளையின் செயல்பாடு நிறுத்தப்பட்டு பயம் முன்வந்து நிற்கின்றது. இந்த நேரத்தில் பிரச்சினை பற்றிய புரிதல் மூளைக்கு போவது தடைப்பட்டு புரிதல் இல்லாது போகின்றது. ஆதலினால் பெரியவர்கள் நிதானமாகவும் அன்பாகவும் தெளிவாகவும் பிரச்சனையை கையாள வேண்டும். குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில் கதைக்க வேண்டும். இரண்டு, கட்டுப்பாடுகளை பழக்குவது என்பது தண்டனைகளை கொடுப்பது என குழந்தைகள் தப்பாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். மூன்று, இல்லை என்ற சொல்லுக்கு இல்லை என்பதே அர்த்தம் என பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, தொலைபேசியை பார்த்தபடி சாப்பிடுவது தப்பு என்றால் அதை திரும்ப திரும்ப நடைமுறைப்படுத்த வேண்டும். மாறாக, கொடுத்தோம் என்றால் நேற்று இல்லை என்று சொன்ன அம்மா இன்று தருகின்றார், எனவே நான் அம்மாவை இருத்தி எழுப்பலாம் என குழந்தை நினைக்கலாம். இந்த இடத்தில் தாயானவள் தெளிவாக இருப்பது மிக மிக அவசியம். மேலும் பெற்றவர்களே பெரியவர்கள் என்பதும் பிள்ளைகளை வழிநடத்தும் உரிமை அவர்களுக்கு உண்டு என்பதையும் குழந்தைகளுக்கு நாம் புரிய வைப்பது அவசியமாகும். நமது சொந்த பிரச்சனைகள், வேலைப்பழு, களைப்பு போன்றவற்றால் நாமும் போராட சக்தியற்று நமது கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடுகின்றோம். இதனால் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகளின் அர்த்தம் புரியாது போய்விடுகின்றது. தொடர்ந்து இல்லை என்றால் இல்லை என்பதே அர்த்தம் என பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். 4. கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் குழந்தைகளுக்கு மட்டும் பங்கு இல்லை, அது பெரியவர்களுக்கும் உரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொலைபேசியை பார்த்தபடி சாப்பிடுவது தப்பு என பிள்ளைக்கு கூறிவிட்டு அப்பா அம்மா தொலைபேசியை பார்த்தபடி சாப்பிட்டால் அது எந்த விதத்திலும் நியாயமாகப்பட மாட்டாது. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். பொய் சொல்லப்படாது என நாம் பிள்ளைகளுக்கு சொல்கின்றோம். ஆனால் அன்றாட வாழ்வில் நாம் எதற்காவது பொய் சொல்வதை குழந்தைகள் அறிந்தால் நாம் பொய் சொல்வது தப்பு என கூறிய அறமானது பொய்த்து போகின்றது. மீண்டும் ஒரு முறை பிள்ளைகளிடம் அதை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை செவிமடுக்காது போவார்கள். நம் கண்களுக்கு புலப்படாத ஆனாலும் எப்பொழுதும் நம்மருகிலேயே இருக்கும் ஓர் உயிருள்ள புகைப்பட கருவியே நமது குழந்தைகள். இக்கரத்தை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 5. கட்டுப்பாடுகளை விதிப்பதென்பது தண்டனை கொடுப்பதென இம்மனதில் ஒரு நினைப்புண்டு. அப்படியல்ல, மாறாக கட்டுப்பாடுகளினால் மகிழ்ச்சியும் அன்பும் பெருக வேண்டும். உதாரணமாக, எவரும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதில்லை என்ற கட்டுப்பாடு உள்ள ஒரு வீட்டு பிள்ளை வேறு ஓரிடத்தில் ஒருவர் மற்றவரை திட்டுவதை கண்டால், அடடா நமது வீட்டில் யாரும் என்னை இப்படி திட்டவில்லையே, நான் கொடுத்து வைத்தவன் என நினைத்து மகளும். விளையாடி முடிந்த பின்பு தத்தமது விளையாட்டு சாமான்களை தாமே ஒதுக்கி வைக்கும் பழக்கமுள்ள வீடுகளில் அக்குழந்தைகள் தமது விளையாட்டுச் சாமான்கள் மீது மரியாதையும் பொறுப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அக்குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டுப் பொருளை ஒருவர் பரிசளித்தால் மிகவும் நன்றியுடனும் அன்புடனும் பரிசு கொடுத்தவரிடம் நடந்து கொள்வார்கள். 6. பிள்ளைகள் தப்பு செய்தால் தண்டனை கொடுக்கின்றோம், அவர்கள் நல்லது செய்தால் புகழ்ந்து பரிசு கொடுக்கின்றோம். இதைவிட முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒருமுறை பிள்ளை தப்பு செய்தால் அது ஏன் தப்பு என்பதையும் அதனால் உண்டாகும் விளைவுகளை பற்றியும் பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். 7. சில வேளைகளில் பிள்ளைகள் விளையாடும் பொழுது ஒருவருக்கொருவர் அடிப்பார்கள் அல்லது தள்ளிவிடுவார்கள். பொதுவாக பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளே அடிபடுவது கூடுதலாக இருக்கும். உணர்ச்சி தூண்டுதலுக்கு காரணமான அமிக்டாலா என்னும் மூளை பகுதி பெண்களை விட ஆண்களிடம் அதிகம் உள்ளது. அதனால் ஆண் பிள்ளைகள் கோபப்பட்டு அடிபடுவதும் கூடுதலாக உள்ளது. அடிக்கடி மற்றவர்களை அடிக்கும் குழந்தைக்கு அது தப்பு என அருகில் சென்று கண்டிப்பாக சொல்லலாம். இது முதலாவது படி. பிள்ளை நமது சொல்லுக்கு செவிமடுக்காது மீண்டும் மீண்டும் அடிபடலாம். இப்பொழுது அக்குழந்தைக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம். அதாவது, இத்தவறை நிறுத்தும் வரை நீ இந்த இடத்தை விட்டு எங்கும் நகர முடியாது என கூறி பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர வைக்கலாம். எவ்வளவு நேரமானாலும் தான் செய்தது தப்பு என பிள்ளை உணரும் வரை அந்த இடத்தை விட்டு பிள்ளையை நகரவிடப்படாது. இந்த நேரத்துள் பிள்ளை தனது தவறை உணர்ந்து பெரியவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கலாம். பெரியவர்கள் உன்னிடம் அடி வேண்டிய குழந்தையிடமும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூற வேண்டும். பின்பு இருவரையும் ஒற்றுமையாக விளையாட அனுப்பலாம். மன்னிப்பு கேட்கும் பிள்ளையை அரவணைத்து முத்தமிட்டு மீண்டும் சமாதானமாக்க வேண்டும். கண்டிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அரவணைப்பும் அக்கறையும் இருப்பது அவசியமாகும். கேளித்தைய கலாசாரத்தில் அடி வேண்டி வளர்ந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வதற்கு அடியின் பின் அவர்களுக்கு கிடைக்கும் அரவணைப்பே காரணமாகலாம். இல்லையெனில் தண்டனையினால் தனித்து விடப்படும் குழந்தைகள் முன்னேற்றமடைய வாய்ப்பில்லை. கட்டுப்பாடு விதிப்பதில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கிடையிலான கருத்து பரிமாற்றம் மரியாதை கொடுப்பதாகவும் பெறுவதாகவும் அமைய வேண்டியது அவசியமாகும். தமது உணர்வுகளுக்கு பெற்றவர்கள் மதிப்பு தருகிறார்கள் என்பதை குழந்தைகள் உணரும் பொழுது அது தனது தவறையும் உணரும் தன்மையை பெறுகின்றது. கூடவே தண்டித்தாலும் கண்டித்தாலும் தன்னை நல்வழிப்படுத்த தனது பெற்றவர்கள் உள்ளார்கள் என்ற பாதுகாப்பு உணர்வு அவர்களிடம் உருவாகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் வளரும் பொழுது குழந்தைக்கு தன்னம்பிக்கை வளர்கின்றது. தன்னம்பிக்கையுடைய பிள்ளை பிறரிடமும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் பழகி நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றது. 8. சில வேளைகளில் நாம் நமது குழந்தைகள் தப்பு செய்யாது இருந்தாலும் அதை புரியாது அவர்களை தண்டித்து விடுவதுண்டு. அண்ணன் தம்பி அக்கா தங்கை சண்டைகளில் பெரும்பாலும் மூத்த பிள்ளையான அண்ணனை அல்லது அக்காவை நாம் பொறுப்பாக இருக்க வேண்டியது நீயல்லவா என கூறி திட்டுவோம். ஆனால் அது தவறு என எமக்கு தெரிந்தவுடன் பிள்ளைகளிடம் நாமே மன்னிப்பு கேட்க வேண்டும். மனிதர்கள் என்றால் பிழை விடுவது இயல்பு என்றும் அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பதே முறை என்றும் நாம் நமது குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து காட்ட வேண்டும். 9. பிள்ளைகளின் குழப்படிகள் பற்றிய புரிதல் பெற்றவர்களுக்கு இருப்பது அவசியம். சில வேளைகளில் 2 வயது குழந்தை தான் தண்ணீர் குடிக்கும் கப்பில் உள்ள தண்ணீரை ஆட்டி ஊற்றி விளையாடும். இங்கே குழந்தை இதை குழப்படி என நினைத்து செய்வதில்லை. கப்பில் உள்ள நீரானது ஆட்டுவதனால் என்ன ஆகின்றது என பரிசோதனை செய்கின்றது. இப்படிப்பட்ட குறும்பு வேலைகள் மூலம் தனது மூளை நரம்புகளுக்கு வேலை கொடுக்கின்றது. இவற்றை பெற்றவர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சில குழந்தைகள் சுவரில் கிறுக்குவார்கள். அவர்களிடம் கிறுக்குவதற்கு சுவர் வேண்டாம், வா, உனக்கு இதற்கு வேறு பேப்பர் தருகிறேன் என கூறலாம். 10. கட்டுப்பாடுகள் என்பன கவலையை கொடுப்பனவாக அல்லாது மகிழ்ச்சியை கொடுப்பனவாகவே நமது பாரம்பரியத்தில் வந்துள்ளன. புலனடக்கம், விரதம் இருப்பதென்பன எல்லாமும் இவ்வாறானவையே. டென்மார்க் மக்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே பெரும்பாலான வீடுகளில் பிள்ளைகளுக்கு இனிப்பு கொடுப்பார்கள். இதுவும் வெள்ளிகளில் மாமிசம் உண்ணாது இருப்பதை போன்ற ஒரு நிகழ்வே. பெரிய வெள்ளி காலங்களில் கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பார்கள். ரம்லான் காலங்களில் முஸ்லிம் மக்கள் விரதம் இருப்பார்கள். கந்த சஷ்டி, நவராத்திரி, ஏகாதசி தினங்களில் இந்துக்கள் விரதம் இருப்பார்கள். இவை அனைத்தும் புலனடக்கத்தையும் அதனால் வரும் மகிழ்வையும் நமக்கு தருகின்றன. திருமணம் என்பதும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதும் ஒரு கட்டுப்பாட்டை குறைத்த சடங்காக உள்ளது. இதை நாம் மகிழ்வாக ஏற்றுக் கொண்டாடுகின்றோம். அவ்வாறே எல்லைகளும் கட்டுப்பாடுகளும் மனித வாழ்விலும் குழந்தை வளர்ப்பிலும் பிரிக்க முடியாத அங்கங்களாக உள்ளன. இதுவரை நீங்கள் கேட்டது ஒரே சித்திரம், அட வீட்டுக்கு வீடு வாசப்படி வேண்டும். எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.